சொல்லுங்க. கண்ணு இல்லைங்க, காதும் கேட்க மாட்டேங்குதுங்க, கையும் நுண்டிங்க, கையும் மூடம், காலும் நுண்டி, பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறான். இவன் எப்படி அல்லாவை ஏத்துக்கணுமா அல்லாவை மறுத்துடணுமா? உன்னை அல்லாஹ் இந்த பூமியில் படைத்ததே உன் மீது செய்த பெரிய கிருபை. நீ வெறும் ஆமன் துபில்லான்னு சொல்லிடு, நாளைக்கு மறுமையில வந்து யூசுப் நபியுடைய அழகுல இந்த உலகத்தை விட 10 மடங்கு பெரிய சொர்க்கத்தை கொடுத்து அல்லாஹ் உன்னை பெரிய ராஜாவாக்கிடுவாங்க. இந்த குறைகள் எல்லாம் இந்த பூமியோட தொலைஞ்சிச்சு, இந்த குறைகள் எல்லாம் இந்த பூமியோட தொலைஞ்சிச்சு. ஆகிரத்துல வரும்போது அவ்வளவு அழகா இருப்ப யூசுப் நபி மாதிரி. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் இந்த பூமியில படைச்சதே நாம் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்வதற்கு நமக்கு போதுமானது. அதுக்கப்புறம் அவனுக்கு, அவன் நமக்கு லட்சத்தை கொடுத்தாலும் சரி, கொடுக்கலனாலும் சரி, கோடியை கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் சரி, எதை செஞ்சாலும் செய்யாட்டியும் சரி, அவன் நம்மளை படைச்சான் அவ்வளவுதான். அவன் நம்முடைய ரப்பு, அவனுக்கு நம்ம சுஜூது பண்ணணும், முடிஞ்சு கலாஸ். அதுக்கப்புறம் அவன் அடுத்தடுத்து கொடுக்கறான்னா அது அவனுடைய அருள், கட்டாயம் அவன் மேல. அவனுடைய அருள், அவனுடைய கருணை, அவனுடைய கிருபை அவன் கொடுத்திருக்கிறான். அந்த மாதிரி தாங்க தந்தை. தந்தை இந்த துன்யால நம்மளை பெத்துட்டார்ல, அதுவே போதும் அவருக்கு நாம் நன்றி உள்ளவராக இருப்பதற்கு. இன்னைக்கு ரொம்ப பிள்ளைகளுக்கு புரிய மாட்டேங்குது. அத்தாவுக்கு செலவழிக்கிறதுக்கு எண்ணி எண்ணி செலவழிக்கலாம் பிச்சைக்காரன், தனக்கு செலவழிக்கிறதுக்கு கத்த கத்தையா செலவழிக்கலாம். நாளைக்கு அல்லாவிடத்துல நின்று விசாரிக்கப்படுவான். எத்தனை பேர் தெரியுமா தந்தையுடைய மெடிக்கலுக்கு கூட செலவு பண்ண மாட்டேங்கிறான். மோத்த போறாரு, இவருக்கு என்னத்த செலவு பண்ணிட்டு இந்நாள் இல்லாஹிவோ இல்லாஹிலேஷரா சொல்லுவோம். ரொம்ப இருக்கு, நம்ம இதை பத்தி பேச ஆரம்பிச்சா அதுக்கே தனியா ஒரு ராத்திரி வேணும் நமக்கு. ஒரு சஹாபி வந்தார் ரசூல்லா இடத்துல சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார் ரசூலுல்லா? எங்க அத்தா பாக்கெட்ல வைக்கிற காசு எல்லாம் எடுத்துட்டு போயிடாரு. எங்க அத்தா பாக்கெட்ல வைக்கிற காசு எல்லாம் எடுத்துட்டு போயிடாரு. திடீர் திடீர் அப்ப என்ன ஊட்ட விட்டு வெளியே வரப்போ சொல்லிடுறாருன்னு சொல்லிட்டு. அந்த காலத்துல தாய் தந்தைக்கு ரொம்ப கட்டுப்படுவாங்க, இவருக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. இப்படி இப்படி எங்க அத்தா செஞ்சுக்கிட்டே இருக்காரு. சரி, இஸ்லாம் வந்துருச்சு ரசூல்லாட்ட, இதுக்கு ஏதாவது தீர்வு இருக்கான்னு கேட்போம். இஸ்லாம் உயர்ந்த பண்புகளை உறுதிப்படுத்த வந்திருக்கிறது, அதை சீர்குலைக்க அல்ல. ரசூல்லாட்ட வந்து இப்படி கேட்டவுடனே ரசூல்லா சொன்னாங்க, அந்த வமாலுக்கல் அபிக்க, உங்க சொத்து மட்டும் இல்லப்பா, நீ உங்க அத்தாவுக்கு தான்ப்பா சொந்தம்ன்ற. அந்த வமாலுக்க அபிக்க, நீயும் உன்னுடைய செல்வங்களும் உனது தந்தைக்குரியவர்கள். அவர் எப்ப உன்னை வெளியே போக சொன்னாலும் நீ போக வேண்டியதான், வீட்டுக்குள்ள வர சொன்னா வர வேண்டியதான். இப்ப பெற்ற தந்தையை விட்டு விட்டு வெளியே போக சொல்லிடும். அத்தாவை சிரமமா இருக்குன்னு சொல்லி ஆள் வச்சு கவனிக்கலாம். அல்லா பாதுகாக்கணும். சரி வாங்க. அப்ப அல்லாஹு தாலா இந்த இடத்துல இவ்வளவு பெரிய சத்தியம் செய்றா, தந்தையின் மீது சத்தியமாக, தன்னுடைய தாத்தின் மீது சத்தியம் செய்யக்கூடிய அல்லாஹ் இந்த உலகத்திலே கவனிங்க, தான் ஒரு உயிரை படைப்பதாக இருந்தால் அதற்கு தகுதியாக ஒரு தந்தையை தேர்ந்தெடுக்கிறான் அல்லவா, அவர் மூலமா அந்த உயிரை எல்லாம் கொண்டு வர்றான். அந்த தந்தையின் மீது சத்தியம் செய்து நமக்கு இங்கு அல்லாஹ் பாடம் கொடுக்கிறான், உங்களை பெற்றெடுத்த தந்தையை நீங்கள் மரியாதை செய்ய, அவர்களை மதியுங்கள், அவர்களோடு கண்ணியமாக நடந்து கொள்ளுங்கள். உறவுகளில் உங்களுக்கு நீங்கள் மிக பேண வேண்டிய உறவு உங்களது தந்தையுடைய உறவு. இதை எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் உயர்த்தினார்கள் என்றால், அல்லாஹ்வுடைய பிரியம் தந்தையின் பிரியத்திலே இருக்கிறது, அல்லாஹ்வுடைய கோபம் தந்தையின் கோபத்திலே இருக்கிறது. எந்த அளவுக்கு உயர்த்தினாங்க, அல்லாஹ்வுடைய பிரியம் தந்தையின் பிரியத்திலே இருக்கிறது, அல்லாஹ்வுடைய கோபம் தந்தையின் கோபத்திலே இருக்கிறது. கொஞ்சம் நினைச்சு பாருங்க, எவ்வளவு நேரங்கள்ல நம்முடைய தந்தையுடைய மனதை நாம் நோகடித்திருக்கலாம். அல்லாஹ் பாதுகாக்க, அதுக்காக இஸ்திக்ஃபார் செய்யணும், அவங்கள்ட்ட போய் மன்னிப்பு கேட்கணும். சில பேர் சொல்லலாம், எங்களுடைய தந்தை இறந்து போயிட்டாங்களே, எங்களுக்கு இந்த அறிவு வருவதற்கு முன்பு. அப்ப நீங்க அவங்களுக்காக அதிகமா அல்லாஹ் இடத்துல இஸ்திக்ஃபார் செய்யுங்க. யா அல்லாஹ், என்னுடைய பெற்றோரை மன்னித்து விடுவாயாக, என்னுடைய தந்தையை மன்னிப்பாயாக என்று அவங்களுக்காக அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்தால், நாம் அவர்களுக்கு செய்த தவறுகளை அல்லாஹு தஆலா நாளை மறுமையிலே அவனும் மன்னித்து நமது தந்தையும் மன்னிக்கும்படி செய்வான். சரி, அடுத்ததாக ஒமா வலத, அவர் பெற்றெடுத்த குழந்தையின் மீது சத்தியமாக. அப்ப இந்த இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குழந்தைகளுடைய ஹக்குகளை அல்லாஹ் சொல்கிறான். எப்படி குழந்தைகளுக்கு தந்தையினுடைய ஹக்கை அல்லாஹ் சொல்கிறானோ அதுபோன்று பெற்றெடுத்த தந்தைக்கும் தாய்க்கும் குழந்தைகளுடைய ஹக்கை அல்லாஹ் சொல்கிறான். குழந்தை என்பது சாதாரணமான விஷயமா? உலகத்துல யாரும் ஒரு உயிரை படைச்சிட முடியுமா? ஒரு கணவன் மனைவி, ஒரு புதுமண தம்பதிகள், அவங்களுக்கு திருமணமான உடனேயே அவங்க என்னங்க எதிர்பார்ப்பாங்க சொல்லுங்க? ஒரு உண்மையான ஒரு தம்பதியா இருந்தா இந்த காலத்துல எல்லாம் மாறி போயிருது. என்ன ஒரு இன்னைக்கு கல்யாணம் ஆகிற பொண்ணு, எனக்கு ஒரு நல்ல குழந்தை வரணும், இங்க ரெண்டு பேருக்கு நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரு நல்ல குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்னு துவா செய்யறதுக்கு பதிலா, யாரெல்லாம் என் புருஷனை சீக்கிரமா வெளிநாட்டு கூட்டிட்டு என்ன துவா செய்யறாங்க? யாரெல்லாம் என் புருஷனுக்கு பெரிய வேலை கிடைக்கணும், அதாவது வெளிநாட்டுல வேலை கிடைத்தாலும் பரவாயில்ல, எங்க வேணாலும் போனா பரவாயில்ல, என்ன சீக்கிரமா நாங்க வீடு கட்டணும், சீக்கிரமா நாங்க சொத்து சேர்க்கணும். இன்னைக்கு அப்படியே மாறிக்கிட்டு இருக்கு துவாக்கள், எப்படி மாறிக்கிட்டு இருக்கு? எல்லாம் காசு பணத்தினுடைய உலகமாக அன்பு பாசம் உறவுகள் எல்லாம் இன்னைக்கு காணாமல் போய் கொண்டிருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க. ஒரு புதுமண தம்பதிகள் அவங்க கேட்க வேண்டிய துவால முதல் துவா என்ன? ரப்பி ஹப்லி மினஸ் ஸாலிஹீன், யாரெல்லாம் எங்களுக்கு சாலிஹான சந்ததியை கொடு. ரப்பி ஹப்லி மின் லதுன்க துர்ரியத்தன் தய்யிபத்தன், ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத்து அயுனின் வஜ்அல்னா லில் முத்தகீன இமாமா. நீங்கள் வீடுகளை கேட்பதற்கு முன்னால், சுகபோகமான ஆடம்பரமான வாழ்க்கையை கேட்பதற்கு முன்னால், உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான வசதிகளை கேட்பதற்கு முன்னால் முதல்ல எதை கேட்கணும்? யா அல்லாஹ், எனக்கு என் மனைவியின் மூலமாகவும் என் மனைவிக்கு என் மூலமாகவும் கண் குளிர்ச்சியை தா. இன்றைக்கு அது இல்லை. அதனாலதான் கணவன் மனைவியை பார்த்தாலும் வெறுப்பா பாக்குறான், மனைவி கணவனை பார்த்தாலும் வெறுப்பா பாக்குறான், கோபத்தோட பாக்குறான். யாரு யாருடைய தப்பையும் அவர்கள் சீரணித்துக் கொள்வதற்குண்டான அந்த மனப்பக்குவத்தில் இல்லை. இன்றைக்கு தலாக்குகள், குலாக்கள் அதிகமாகி கொண்டே செல்கின்றன. என்னடான காரணத்தை தோண்டி துருவி ஆராய்ஞ்சு பார்த்தா ஒண்ணுமே கிடையாது. காரணங்கள் ஒண்ணும் கிடையாது, சும்மா உப்புக்கு தப்பு இல்லாத காரணம். என்ன மதிக்கல, என்னங்க மதிக்கல, எதுக்கு எடுத்தாலும் ஒரு வார்த்தை இப்ப என்ன அதிகமாக பயன்படுத்தப்படுது? மதிக்கல, மதிக்கல. என்ன ஒரு அளவுகோல் வச்சிருக்கிறாங்க? மதிக்கிறதுக்கு அளவுகோல் இருக்கான்னு கேட்டா அளவுகோல் கிடையாது. ஒரு அளவுகோல் வேணுமா இல்லையா? எது மதிப்பு எது மதிப்பு இல்ல. இந்த அளவுக்குன்னு சொன்னா, பொண்ணு வீட்டுல ஒரு கல்யாணம் நடக்குங்க, யார் வீட்டுல? பொண்ணுனா யாரு? உங்க ஒய்ஃப் வீட்டுல ஒரு கல்யாணம் நடக்குது. கல்யாணம் யாருக்கு? உதாரணமா ஒய்ஃப் உடைய அண்ணனுக்கோ தம்பிக்கோ தங்கச்சிக்கோ. அதுக்கு முதல் பத்திரிக்கை இவருக்கு கொண்டாந்து கொடுக்கணும். இது என்ன மரியாதை? அவங்க வீட்டுல கல்யாணம் நடக்குது, நீ கல்யாணம் பண்ணி வந்துட்டீல, முடிஞ்சு போச்சு உனக்கு, அதோட மனைவியோட முடிஞ்சு போச்சு உனக்கு. அவங்க அந்த மனைவியுடைய அக்காவுக்கு தங்கச்சிக்கு கல்யாணம் நடந்தா உனக்கு வந்து பத்திரிக்கை முதல்ல கொடுக்கணும்னா இது என்ன எதிர்பார்ப்பு? இது என்னையா எதிர்பார்ப்பு? என்ன மதிக்கல, உங்க அத்தா என்ன மதிக்கல, உன்ன மதிக்கல, என்ன செய்யணும்? உன்ன வீட்டுல ஃப்ரேம் போட்டு மாட்டிக்கணுமா? What is the sense? நினைச்சு பாருங்க, நடக்குதா இல்லையா? இன்னைக்கு அவங்க வீட்டுல ஒரு நல்லது கெட்டதுன்னா முதல்ல மூத்த மருமகனுக்கு சொல்லி அனுப்பணுமா? இல்லாட்டி அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஏய், மத்தா வீட்டுக்கு இனிமே போன, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், நீ அப்படியே போயிடு. மத்தா கல்யாணம், வீட்டுல கல்யாணம் நடந்துச்சு, என்ன கூப்பிடல, நான் மூத்த மருமகன், அவர் வீடு கட்டிருப்பாரு, குடி போயிருப்பாரு, போயிட்டு போட்டுமா, உங்களுக்கு என்ன வீட்டுக்கு குடி போறதுக்கு என்ன கூப்பிடல, முடிஞ்சு போச்சு கதை. என்னென்னமோ நடக்குதுங்க கதை. எல்லாம் பாதுகாக்கணும், எல்லாம் முட்டாள்தனமானது. சிந்திச்சு பார்த்தா ஒண்ணுமே மரியாதை என்னங்க? ஒருத்தர் ஒருத்தர் பார்க்கும்போது சலாம் சொல்லணும், அதான் மரியாதை. ஒருத்தர் ஒருத்தர் பார்க்கும்போது வீட்டுக்கு வந்தா வாங்கன்னு சொல்லணும். இருக்கிறத சாப்பாடு கொடுத்தா போதும். அதுல வேற மருமகம் வந்திருக்கிற, கறி சமைச்சு வைக்கல, சும்மா சாம்பார் சோறு வச்சிருக்கிறாங்க, என்ன இது மதிப்புல, இனிமே இந்த வீட்டுக்கு போவாங்க, முடிஞ்சு போச்சு கதை. அஸ்ஸலாமு அலைக்கும்னு அன்பா சொல்றாங்கல்ல, அதுதான் மரியாதை. அதுக்கு மேல எதையுமே எதிர்பார்க்க கூடாது, எதிர்பார்ப்பது தவறு, தவறு என்று சொல்கிறேன். புரியுதா இல்லையா? சரி, விஷயத்துக்கு வாங்க. ஓமா வலது அல்லாஹுத்தல அடுத்து தாய் தந்தைக்கு அல்லாஹ் அறிவுரை சொல்கிறான், நீங்கள் பெற்றெடுத்த குழந்தையை நீங்கள் கவனியுங்கள். குழந்தை என்பது அல்லாஹ்வுடைய பெரிய நிஅமத், குர்ஆன்ல பல வசனங்கள்ல அல்லாஹ் குழந்தைகளை அல்லாஹ்வுடைய நியமத்துன்னு சொல்றான். அப்ப ஒரு உண்மையான தம்பதி அவங்க திருமணமாகி சேர்ந்த உடனே அல்லாஹ்விடத்துல முதல்ல ஏதோ ஆசை வைப்பாங்க, யாரெல்லாம் எங்களுக்கு ஒரு சாலிஹான சந்ததியை கொடு, வாரிசை கொடு. கல்யாணத்துடைய நோக்கங்கள்ல இரண்டாவது நோக்கமாக அல்லது முதல் நோக்கமாக இதுதான் இருக்கணும் என்று மார்க்கம் சொல்லித்தருங்க. எங்களுக்கு எனக்கு அடுத்து ஒரு வாரிசு, யாரெல்லாம் ஹலாலான ஒரு வாரிசு, எனக்கு பிறகு என்னுடைய ரத்தத்திலிருந்து உன்னை நினைவு கூறக்கூடிய, லா இலாஹ இல்லல்லாஹ்வை கூறக்கூடிய ஒரு உயிரை நீ ஏற்படுத்து. புரியுதுங்களா? அப்ப யார் பிள்ளைகளை பெற்றுவிட்டு அந்த பிள்ளைகளின் மீது அன்பு செலுத்தவில்லையோ, அந்த பிள்ளைகளின் மீது பாசம் செலுத்தவில்லையோ, அந்த பிள்ளைகளுடைய ஹக்குகளை கடமைகளை நிறைவேற்றுவதிலே அலட்சியம் செய்கிறார்களோ, சோம்பேறித்தனம் காட்டுகிறார்களோ, அவர்கள் மீது அநியாயம் செய்கிறார்களோ, அவர்களை அடிக்கிறார்களோ, வதைக்கிறார்களோ, அவர்களுக்கு அல்லாஹ் இங்கே எச்சரிக்கை சொல்கிறான். ஒரு தந்தை தான் பெற்றெடுத்த குழந்தையை அவர் கவனிக்கட்டும், ஒரு தாய் தான் பெற்றெடுத்த குழந்தையை கவனிக்கட்டும். எனவேதான் குழந்தைகளுக்கு உணவளிப்பது, அவர்களுடைய உணவுக்காக கஷ்டப்படுவது அது இபாதத் ஆக்கிட்டான் அல்லாஹ்வுத்தால. இப்படிங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு தீனார் நீ அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்தாய் போருக்காக, ஒரு தீனார் ஏழைகளுக்கு தர்மமாக நீ கொடுத்தாய். இப்படி நிறைய வகைகள் அல்லாஹ்வுடைய தூதர் எண்ணிக்கிட்டே வர்றாங்க. எண்ணிக்கொண்டு வந்து சொன்னார்கள், ஒரு தீனார் அதை நீ உன்னுடைய மனைவி மக்களுக்காக, பிள்ளைகளுக்காக நீ செலவு செய்தாய். கவனிக்கிறீங்களா? ஒரு ஒரு தீனார ரசூலுல்லாஹ் சொல்லிக்கிட்டே வர்றாங்க. ஒரு தீனார ஜிஹாதுக்கு கொடுத்த, ஒரு தீனார சதக்காவா ஏழைகளுக்கு கொடுத்த, இப்படி எண்ணிக்கிட்டே வர்றாங்க. எத்தீமுக்கு கொடுத்தது, மிஸ்கினுக்கு கொடுத்தது, இப்படி எண்ணிக்கொண்டே வந்துட்டு ஒரு தீனார என்ன செஞ்ச, மனைவி மக்களுக்கு உஜீபனத்துக்காக, பிள்ளைகளுக்கு ரிசுக்குக்காக கொடுத்த, நீ உனது மனைவிக்காக உனது பிள்ளைகளுக்காக செலவு செய்தது அல்லாஹ்விடத்திலே நீ செலவு செய்த தீனார்களிலேயே மிகப்பெரிய நன்மைக்குரியது. நான் ஜிஹாதுக்கு கொடுத்ததை கூட சொல்லல, அல்லாஹ்வுடைய பாதையில ஜிஹாதுக்கு கொடுத்ததை கூட சொல்லல, உனது மனைவி மக்களுடைய ரிசுக்குக்காக நீ செலவழித்த அந்த தீனார் தீனார்களிலேயே அல்லாஹ்விடத்தில் மிகச் சிறந்தது. அப்ப பிள்ளைகளுக்கு செலவு செய்யறதுல கருமித்தனம் காட்டலாமா? அதுக்கு ஊதாரியா செலவு பண்ணக்கூடாது, ஆடம்பரமா. புள்ள விளையாட்டு சாமான் கேக்குது, வாங்கி இன்னைக்கு விளையாண்டு நாளைக்கு குப்பையில போட்டுருவான். பெருமைக்காக செலவு பண்ணக்கூடாது, அவர்களுடைய ஹலாலான செலவுக்காக. ரிஸ்க் முதல்ல வாழ்வாதாரம், அவங்களுடைய இருப்பிடம், அவங்களுடைய கல்வி, அவங்களுடைய மார்க்க அறிவுக்காக அதுக்கு செலவு செய்யும். இன்னைக்கு ரொம்ப பெற்றோர்கள் சாப்பாட்டுக்கு செலவு பண்றாங்க, கல்விக்கு செலவு பண்ண மாட்டேங்கிறாங்க. ரொம்ப பெற்றோர்கள் ஆடம்பரமான வாழ்க்கை, லக்ஸுரி லைஃப், ஆடம்பரமான வீட்டுக்கு செலவு பண்றாங்க, கல்விக்கு செலவு பண்றதில்லை, மார்க்க அறிவுக்கு செலவு பண்றதில்லை. புரியுதா? அப்ப அல்லாஹு தாலா இந்த இடத்துல வவாலிதி உமா வலத, குழந்தைகள் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் சொல்லி, பெற்றோர்களாகிய நமக்கு நமது பிள்ளைகளை பேணுவதற்குண்டான வழிகாட்டலை அல்லாஹ் கொடுக்கின்றான். கவனிக்கிறீங்களா? லா உக்ஸிமு பிஹாதல் பலதி வ அன்த ஹில்லும் பிஹாதல் பலத் வவாலிதின் உமா வலத. அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், லகத் கலக்னல் இன்சான ஃபீ கபதி, சத்தியம் செய்துவிட்டு திட்டமாக நாம் மனிதனை படைத்திருக்கிறோம். ஒரு கஷ்டத்தில் அவன் ஏதாவது ஒரு கஷ்டத்தில் சிக்கிக்கிட்டே இருப்பான். லகத் கலக்னல் இன்சான ஃபீ கபதின், இமாம் தபரி சொல்கிறார்கள், ஐ ஃபீ ஷித்தத்தின் வ அனாயின் வ நஸபின், ஏதாவது ஒரு கஷ்டம் இருந்துகிட்டே இருக்கும் வாழ்க்கையில். கஷ்டமே இல்லைன்னு சொல்ல முடியாது, ஒரு கஷ்டம் முடிஞ்சு அடுத்த கஷ்டம் கண்டிப்பா ஆரம்பிக்கட்டும். ஆனா ஆரம்பிக்கிற கஷ்டம் கண்டிப்பா முடியும்னு ஆதரவு இல்லை, எந்த கஷ்டமும் நீடிக்காதுங்க. அது ஒரு பெரிய ரஹமத், அல்லாஹ்வுடைய ரஹமத். எப்படி ஒரு கஷ்டம் வருகிறது என்று சொன்னால் அந்த கஷ்டத்துக்கு பின்னாடி ஏதோ சௌகரியம் வரப்போகுதுன்னு அர்த்தம், ஏதோ லேசு வரப்போகுதுன்னு அர்த்தம். செய்த அல்லாஹு பாத உஸ்ரின் யுஸ்ரா. அல்லாஹுத்தலா வாழ்க்கையை பாருங்க, வெயில் காலம், குளிர்காலம், மழை காலம், வசந்த காலம், மாறி மாறி வச்சிருக்கானா இல்லையா? ஒரே வெயில் காலமா வச்சிருந்தா போர் அடிச்சு ஓடி போயிருக்கு, வெள்ளக்காரன்லாம் ஓடி போய் இந்தியாவுக்கு வரான்ல. என்ன ஒரே மழைக்காலமா அல்லாஹ் வச்சிருந்தா, ஒரே குளிர்காலமா அல்லாஹ் வச்சிருந்தா, பல காலங்கள் தான் லைஃப். லைஃப் என்றாலே அதுல சில ஸ்ட்ரகிள்ஸ், சில ப்ராப்ளம்ஸ். நீ எப்படி சால்வ் பண்ற, நீ எப்படி அதை எதிர்கொள்கிறாய், தாங்க மனுஷன். நம்ம என்ன நினைக்கிறோம், ரொம்ப பேர் இது ரொம்ப பெரிய ஒரு அறிவிலித்தனம், அது புத்திசாலித்தனம் அல்ல. யார் எனக்கு வாழ்க்கையில கஷ்டமே வரக்கூடாது, நான் எப்போதும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், எனக்கு எப்போதும் கம்ஃபர்ட் லைஃப் வேணும் அப்படின்னு ரொம்ப எதிர்பார்க்கிறாங்களோ ரொம்ப பிரச்சனைக்கு ஆளாயிடுவாங்க. அவங்களால சின்ன சின்ன விஷயத்தை கூட தாங்கிக்க முடியாது. இந்தியா இல்லையா உகாண்டா, உகாண்டா இல்லையா அமெரிக்கா, அமெரிக்கா இல்லையா ஐரோப்பா, ஐரோப்பா இல்லையா திரும்ப இந்தியா. எங்க வேணாலும் நாங்க போவோம், எங்க வேணாலும் நாங்க இருக்க பழகிப்போம். இங்கேதான் அங்கதான் கிடையாது, எல்லாவற்றையும் நாங்கள் சந்திக்க தயார். ஏன், நாங்க எந்த நிலையில இருந்தாலும் அல்லாவை தொழுவோம், அல்லாட்ட கேட்போம், அல்லா எங்களுக்கு உதவி செய்யும் இல்லையா. இப்ப நான் உகாண்டால உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது யாருங்க, இந்தியாவில நீங்க போனா சாப்பாடு கொடுக்க போறது யாரு, அல்லாதான். உங்க உறவுகள் இந்தியாவில இருக்காங்களே அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது யாரு, அல்லாதான். நீங்க இங்க இருந்தாலும் சாப்பாடு கொடுக்கறவன் அல்லாதான், திரும்பி போனாலும் சாப்பாடு கொடுக்கறவன் அல்லாதான். புரியுதா, ராஜுக்கு யாரு, ரஜாக்கு யாரு, அல்லாதான். நம்முடைய கஷ்டத்தை போக்கக்கூடியவன் அல்லா. கஷ்டம் வரும், ஆனா அந்த கஷ்டத்தை போக்குறவன் யாரு, அதனால பயந்துடக்கூடாது. அல்ல அதனால நமக்கு தெளிவா சொல்ற, மனுஷனே இந்த துன்யாங்கிறது கஷ்டம் தான்டா. ஏங்க கஷ்டம் இல்லைன்னா இந்த துன்யாலே வந்திருக்க முடியுமா, என்ன சொல்றீங்க, என்ன எப்படி சொல்லுங்க பாங்க. நம்ம அம்மா பெத்து எடுக்கிறாங்களா, அதை விடவா பெரிய கஷ்டம் இருக்கு துன்யால. ஹமலத்து குருஹன் அலா குருஹின், அலா குருஹின் அல்லா சொல்றான். கஷ்டத்தை பொறுக்க மாட்டேன்னு சொன்னா என்ன ஆகும் சொல்லுங்க பாக்கலாம், நம்ம வந்திருக்க முடியுமா இந்த துன்யால. சுபஹானல்லாஹ். அப்புறம் அந்த குழந்தை பிறக்கிறது, மௌத்த போய் சந்திச்சுட்டு வர்றது, குழந்தை பிறக்கிறது. அதனாலதான் இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு, இப்னு உமர்னா யாரு, உமருடைய மகனார். அவங்கள்ட்ட ஒருத்தர் கேட்கிறாரு, ஹஜ்ரத் எங்க அம்மா வந்து வயசு முடியாதவங்க, நான் யமன்ல இருந்து வந்திருக்கேன், எங்க அம்மா ஹஜ் செய்யணும்னு சொன்னாங்க, இந்த பெட்டியில வச்சு எங்க அம்மாவை தூக்கிக்கிட்டு யமன்ல இருந்து தூக்கிட்டு வந்தேன், காபாவை தவாஃப் செஞ்சேன், திரும்ப மினாவுக்கு போனேன், அரஃபா போனேன், முஸ்தலிஃபா போனேன், காபாவுக்கு வந்து தவாஃப் செஞ்சேன், எங்க அம்மாவுக்கு நான் ஹஜ் செய்ய வச்சுட்டேன், சொல்லுங்க இதெல்லாம் எங்க அம்மாவை என்னுடைய இந்த தோள்பட்டையில தூக்கி வச்சுக்கிட்டு அப்படியே கூணி குறுகி போயிட்டாங்க, தூக்கி அவங்கள ஒரு தோள்பட்டையை ஒரு பெட்டியில வச்சிடலாம், அந்த பெட்டியை தூக்கிக்கிட்டு நான் இதெல்லாம் செஞ்சேன், சொல்லுங்க எங்க அம்மாவுக்கு உண்டான கடமையை நான் செஞ்சுட்டேன்னு சொல்லிட்டு. இந்த சஹாபி அல்லா அவங்களை புரிஞ்சு கொள்ளணும். அவங்க சொன்னாங்க, டேய் அவங்க டேன்னு சொல்ல நான் சொல்றேன், என்ன சகோதரனே, என்ன நம்ம பேசும்போது சின்ன பிள்ளை, சகோதரனே உங்க அம்மா உன்னை பெற்றெடுக்கும் போது, தம்பிங்க நான் கேக்குறீங்களா கவனமா, தமிழ் புரியுதா, கொஞ்சம் தூக்கம் வருதா, உங்க அம்மா உன்னை பெற்றெடுக்கும் போது வலியினால் ஒரு முறை ஆ என்று சொன்னால், அது மாதிரி எத்தனை தடவை சொல்லியிருப்பாங்க, வலியினால் ஒரு முறை ஆ என்று சொன்னாலே அதற்கு கூட நீ செய்தது ஈடாகாது. சொன்னாங்க ஒரு தடவை, அந்த எத்தனை தடவை ஆண் கச்சிருப்பாங்களோ, சில நேரத்தில் நம்ம பார்க்கிறோம் பிரசவ வலி ஒரு நாள் எல்லாம் நீடிச்சுக்கிட்டே இருக்கு, வலி வருது போகுது வருது போகுது, துடிக்கிறாங்க, அப்புறம் சுபஹானல்லாஹ். ஒரு தடவை சொன்ன ஆவுக்கே நீ இந்த கடமை வந்து ஈடாகாதுப்பா, அதுக்கப்புறம் எத்தனை ஆகு இருக்கிறதோ. நான் அதான் ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ்ட்ட வந்து, யார் ரசூலுல்லாஹ், நான் யாருக்கு ஃபர்ஸ்ட் பணிவிட செய்யணும், ஹிதுமத் பண்ணணும்னு கேட்டாங்க, உங்க அம்மாவுக்கு. நான் திரும்ப அவர் கேட்டார், அடுத்து யார சூழல்லான, உங்க அம்மாவுக்கு. நாங்க அடுத்து யார சூழல்லா, உங்க அம்மாவுக்கு. அடுத்து யார சூழல்லா, உங்க அத்தாவுக்கு. நினைச்சு பாருங்க, அது ஒரு தனி தலைப்பு. அப்ப இந்த துன்யால கஷ்டம் இல்லைன்னா நீயே வந்திருக்க மாட்டேன், ஆனா நீ வந்ததுக்கு பிறகு கஷ்டமே இருக்க நினைக்கிறேன். இப்படி கஷ்டம் இல்லைன்னா நீயே வந்திருக்க முடியாது, ஆனா நீ வந்த உடனே எனக்கு கஷ்டமே இருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். கஷ்டம் இருக்கும். லக்கது புரியுதா. இமாம் ஹசன் பஸ்ரி சொல்றாங்க, ஐ ஃபி ஷிட்டத்தின், ஏதாவது ஒரு டென்ஷன், ஏதாவது ஒரு நெருக்கடி. புரியுதா. இமாம் கதாதா சொல்றாங்க, ஐ ஹீன குலிக ஃபி மஷக்கத்தின், இப்னு ஆதம் இல்ல முகாபித அம்ரி துன்யாவல் ஆகிரா. அவனுக்கு கஷ்டம்தான் மனுஷனுக்கு, இந்த துன்யா ஆகிரத்துடைய எந்த ஒரு காரியமா இருக்கட்டும் அதான் அவன் கஷ்டத்தோட செய்யணும். இப்ப தொழுதுட்டு இவ்வளவு நேரம் உட்கார்ந்து இருக்கிறோம், நப்சு சொல்லுது அல்லான ராகத்தா போய் படுத்தா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு லீவ் நாள்ல கஷ்டத்தோட தானே உட்கார்ந்து இருக்கிறீங்க, முதுவலியோட உட்கார்ந்து இருக்கிறீங்க, சிரமத்தோட உட்கார்ந்து இருக்கிறீங்க, ரொம்ப பேர் பசியோட உட்கார்ந்து இருக்கிறீங்க. அப்ப எதுவா இருந்தாலும் சரி, தீனா இருக்கட்டும் துன்யாவா இருக்கட்டும், அதில் சில கஷ்டங்கள் இருக்கும். அந்த கஷ்டங்களை தாங்கும் போதுதான் வெற்றி நமக்கு. புரியுதுங்களா இல்லையா? அப்ப சிரமங்களை சந்திக்காம அந்த சிரமங்களை தாண்டாமல் நாம் வெற்றி பெறுவது என்பது முடியாது. அப்படி யாராவது நினைக்கிறானா அவன் சோம்பேறியா இருந்து ஒண்ணும் இல்லாம போகும். லக்கத் கலக்கனல் இன்சான ஃபீ கபதின். அப்ப கண்டிப்பா இமாம் சயீத் இப்னு அபில் ஹசன் சொல்றாங்க, துன்யாவுடைய முசீபத்து ஆகிரத்துடைய கஷ்டம் இதெல்லாம் ஒரு மனுஷன் சந்திச்சுதான் ஆகணும் இல்லையா? அமலே செஞ்சு கபருக்குள்ளார போனா கூட அங்க கூட கேள்வி கணக்கு இருக்கு இல்லையா? சுப்ஹானல்லாஹ். அடுத்து ஹஷர் இருக்கு, ஹஷர் மைதானம் நினைச்சு பாருங்க. அல்லாஹ் அக்பர். அங்க எழுப்பப்படுறதே ஒரு பயங்கரம். அப்புறம் சிராத் இருக்குது, அப்புறம் தராஸ் இருக்குது, அதுக்கப்புறமா அல்லாஹ் விசாரணை செய்வான், அவுதுல் கௌசர் இருக்குது, எல்லாமே. அப்ப என்ன, சொர்க்கத்துக்கு போற வரைக்கும் கஷ்டம். அங்க போனாதாங்க அல்ஹம்துலில்லாஹ். அதனால அது வரைக்கும் ஓய்வுங்கிறது நமக்கு வந்து சிந்தனைக்கு வரக்கூடாது. ரெஸ்ட், என்ன, நான் கொஞ்சம் ரெஸ்டா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏதோ ரெஸ்ட் எதுக்கு, அடுத்து கஷ்டப்படுறதுக்காக ரெஸ்ட் எடுக்கலாம். எப்படி புரியல உங்களுக்கு? எதுக்கு ரெஸ்ட் எடுக்கலாம்? அடுத்து கஷ்டப்பட போறதுக்காக ரெஸ்ட் எடுக்கலாமே தவிர, மொத்தமா ரெஸ்ட் வேணும்னா அதுக்கு கபருக்கு போற வேண்டிட்டான், அல்லது எங்கேயாவது ஹாஸ்பிட்டல்ல போய் படுத்துக்க வேண்டிட்டான். என்ன பாய், இப்ப ராத்திர தூங்குறீங்க, எதுக்கு தூங்குறீங்க? கால் தஷ்டி வேலைக்கு போனோம். என்ன, காலையில எந்திரிச்சு வேலைக்கு போனோம் சுப்போட, என்ன? ஆமா, அதுக்குதான் ராத்திரி தூங்க போறோம். இல்லன்னா என்ன செய்வீங்க லீவ் நாள்ல? பாத்தீங்களா, லீவ் நாள்ல மனுஷன் ராத்திர தூங்குறானா? தூங்குறது இல்ல. பொதுவா சொல்றேன், மக்களுடைய நிலையை சொல்றேன். நாளைக்கு லீவுப்பா, இன்னைக்கு கொஞ்ச நேரம் முடிச்சிருக்கலாம்ப்பா. நல்லவங்க நல்லதை செய்ய போறாங்க, கெட்டவங்க கெட்டதை செய்வாங்க, அது அவங்கவுங்களுடைய அமலை பொறுத்த வரைக்கும். நான் பொதுவா சொல்றேன் இல்லையா? சுபஹானல். நாளைக்கு லீவு நாள்ப்பா, சீக்கிரமா தூங்கிடுவோம், யாருக்காவது சிந்தனை வருதா? அப்ப ஓய்வாக இருந்தாலும் அந்த ஓய்வு எதுக்காக? அடுத்து கஷ்டப்படுறதுக்காக. ராத்துல எதுக்கு தூங்குறோம்னா தகஜத்துக்காக. ராத்துல எதுக்கு தூங்குறோம்னா சுபுவுக்கு போறதுக்காக வேண்டி. எப்படி? அப்ப துன்யாவுடைய கஷ்டங்கள் என்பது நமக்கு இருக்கதான் செய்யும். அந்த கஷ்டங்களை எல்லாம் நம்ம என்ன செய்யணும் சொல்லுங்க? புரியல? தாங்கக்கூடிய மனப்பக்குவத்துக்கு வரணும். என்ன பிள்ளைங்களா, புரியுதா? வீரனா இருக்கணும், கோழையா இருக்கலாமா? இந்த பாருங்க, இந்த அடிப்படைகள் சொல்லி வளர்க்கப்படாதனாலதான் இங்க பாருங்க, இன்னைக்கு பிள்ளைங்களுக்கு இதை சொல்லி வளர்க்கணும். இன்றைக்கு நிலைமை எப்படி, பிள்ளைங்களுக்கு இந்த வீரம் துணிவு தைரியத்தெல்லாம் சொல்லி வளர்க்கறது இல்ல. பாருங்க பத்திரிகைகள்ல, பத்தாம் கிளாஸ் பரீட்சையில ஃபெயில் ஆக போயிருவேங்கிற பயத்துல தற்கொலை பண்ணிட்டானா? இல்லை, இன்னும் இல்லையாச்சு. எப்படி, பிளஸ் டூ பரீட்சையில ஃபெயில் ஆகல, ஆயிரமாங்கிற பயத்துல தற்கொலை பண்ணிக்கலாம். இன்னால் இல்லாகி இன்னா இளையராஜு. காஃபிர்களிடத்துல தற்கொலைக்கு நிறைய வகை இருக்கு. காதல் தோல்வி, என்ன வாழ்க்கையில் விரக்தி, ஒருத்தன் திட்டான், அம்மா ஏசிட்டா, புருஷன் ஏசிட்டான், மாமனார் ஏசிட்டாரு, மாமியார் ஏசிட்டாரு, என்னென்ன அரசியலுக்கெல்லாம், அரசியல் காரணங்களுக்கெல்லாம் வந்து முட்டாள்தனமானது, வாழ்க்கையை புரியாதவர்கள் செய்யறது. புரியுதுங்களா? இஸ்லாத்துல என்ன, தற்கொலை ஹராமாக்கப்பட்ட ஒன்று. யார் எப்படி தற்கொலை செய்து கொள்கிறாரோ நரக நெருப்பிலே அது போன்று அவன் தன்னை கொலை செய்து கொண்டே இருப்பான். நல்லா பாதுகாக்கும். ஏன் அது வருது, தற்கொலை வருது? லக்கத் கலக்கனல் இன்சான ஃபீ கபத். வாழ்க்கையில் கஷ்டம் இருக்கும், பிரச்சனை இருக்கும், துன்பம் இருக்கும், அதை நான் சந்திக்க வேண்டும், அதை நான் சாதிக்க வேண்டும் என்ற துணிவு தைரியம் என்ற அந்த தன்னம்பிக்கை, அல்லாஹ்வுடைய அந்த நம்பிக்கை இல்லாததான் அது காரணம். அது இருந்துச்சுன்னா யாரு ஒருத்தனோ அதுக்கு ஈமான் தேவை. இன்னைக்கு பாக்குறோம், தற்கொலை பண்ணிக்கொள்ளாதே என்று கவுன்சிலிங் கொடுத்த ஆயிரக்கணக்கான பேரை தற்கொலை எண்ணத்திலிருந்து பாதுகாத்த டாக்டர் தற்கொலை பண்ணிக்கிட்டார். நடந்த சம்பவங்க அது. தமிழ்நாட்டில் மெட்ராஸில் ஒரு பெரிய கவுன்சிலிங் கொடுக்குற டாக்டர், அவர் 13வது மாட்டிலிருந்து குச்சி தற்கொலை பண்ணிட்டார். கேட்டால் வாழ்க்கை ரொம்ப டென்ஷனாக இருக்கான், விரக்தி ஆகிட்டார் லைஃப்பில். இனி எதுக்குடா லைஃப்னு சும்மா கூட தற்கொலை பண்ணிக்கணும். எங்கேருந்து 13வது மாட்டிலிருந்து குழுந்து தற்கொலை பண்ணிட்டார். ஏன் அட்வைஸ் தெரிஞ்சு சொல்றதுக்கு, ஆனா தான் கல்வ உறுதிப்படுத்துறதுக்கு ஈமான் இல்லை. ஒரு மூமின் அப்படி செய்வானா? செய்யவே மாட்டேன். புரியுதுங்களா? லகத் கலக்கனல் இன்சான ஃபீ கபதின். சரி, அடுத்து பாருங்க. அல்லாஹ் கேக்குறான், அயஹ்சபு அல்லன் யக்திர அலைஹி அஹதுன். இப்ப அல்லாஹு தஆலா இந்த மனுஷனை பார்த்து கேக்குறான் நேரடியா, என்னடா நீனு என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிற? பிறந்த வளர்ந்தாய், படித்தாய், அறிவாளியாக ஆனாய், திறமைசாலியாக மாறினாய், என்ன நினைச்சுக்கிட்ட? உன்னை யாரும் அடக்க முடியாதுன்னு நினைத்து கொண்டாயா? எப்படி கேட்கலாம் பாருங்க. சம்பாரிச்சிட்ட, பெரிய பணக்காரன் ஆயிட்ட, அரசியலுக்கு வந்த பெரிய மந்திரி ஆயிட்ட, பிரைம் மினிஸ்டராகவே ஆயிட்ட, ஆட்சிக்கு போராடினாய், பெரிய மன்னனாகவே ஆகிவிட்டாய், என்ன முடிஞ்சா அவன் கதை? உன்னை யாரும் பிடிக்க முடியாதா? உனக்கு மேல் நான் இருக்கிறேன். உனக்கு மேல் அயஹ்சபு அல்லன் யக்திர அலைஹி அஹதுன், உன்னை யாரும் அடக்க முடியாது என்று எண்ணிக்கொண்டாயா? அல்லாஹ் கேக்குறான், யகூலு அஹ்லக்து மாலல் லுபதா, அதிகமான செல்வங்களை நான் செலவழித்திருக்கிறேன், என்னிடத்திலே பணம் இருக்கிறது. ஏன்னா இந்த காசு இருக்குதுங்க, பயங்கரமான ஒண்ணு. காசு இருக்குதே, பயங்கரமான ஒண்ணு. இதுக்கு உதாரணம் சொல்றதா இருந்தா ரெண்டுத்துக்குமே சொல்லலாம். இந்த காசு ஒருத்தனை நல்லவன்ல நல்லவனாவும் ஆக்கும். இந்த காசு ஒருத்தனை நல்லவன்ல, காசு வந்த உடனேயே அம்மாவுக்கு கொண்டு போய் கொடுக்குறான், அத்தாவுக்கு கொண்டு போய் கொடுக்குறான், அண்ணனுக்கு கொடுக்குறான், தம்பிக்கு கொடுக்குறான், அக்காவுக்கு கொடுக்குறான், தங்கச்சிக்கு கொடுக்குறான், எத்தீமுக்கு கொடுக்குறான், ஏழைக்கு கொடுக்குறான், வர்றவங்களுக்கு கொடுக்குறான், போறவங்களுக்கு கொடுக்குறான், எல்லார்ட்டையும் அன்பா நடந்து என்கிட்ட அல்லாஹ் கொடுத்துருக்கான், வாங்கிக்கோங்க வாங்கிக்கன்னு கொடுக்குறான். அல்லாவிடத்திலையும் மனிதர்களிடத்திலையும் சொல்லுங்க, ரொம்ப கவலையா பாக்குற மாதிரி தெரியுது. என்ன அல்லாஹ்விடத்திலையும் நல்லவர்களையும் நல்லவர்களாயிடலாம், மனிதர்களிடத்திலையும் நல்லவர்களில் நல்லவர்களாயிடலாம், முடியாதா சொல்லுங்க? இப்படி இருந்தா எப்படி இருந்தா? காசு வந்தோடனே வீடு மட்டும் உயர்ந்துச்சு, காரு மட்டும் மாறுனுச்சு, உறவுகள் யாருக்கும் கொடுக்கல. இது அடுத்த கேஸ். முதல் கேஸ்ல அந்த காசு தேன் மாதிரி, முதல் கேஸ்ல அந்த காசு தேனு மாதிரி, ரெண்டாவது காசுல அந்த காசு விஷம் மாதிரி, நல்ல பாம்பு விஷம் மாதிரி. எப்படி ஒரு விஷத்தை வச்சிருக்கிறவன், புரியுதா? கடைசியில் அந்த விஷமே அவனுக்கு சொல்ற, நல்ல பாம்பு வளர்க்கிறான், நல்ல பாம்பு தான் வளர்த்தேன், சட்டையில் கொடுக்க முடியுமா சொல்லுங்க? என்ன ஆகும் கொத்துனா? அதாங்க, காசு ஏன் காசு, ஏன் காசு, ஏன் பணம், ஏன் காசு, ஏன் பணம், என் பணம், அப்படியே இந்த காசுனால இன்னைக்கு பாருங்க எனக்கு எவ்வளவு பெரிய மதிப்பு, எவ்வளவு பெரிய மரியாதை, எவ்வளவு பெரிய சொகுசு வாழ்க்கை. டேய், அதாலேயே நீ சாவா, அதாலேயே நீ சாவாய். யக்குலு அஹ்லக்து மாலல் லுபதா. இது குறிப்பா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல வாழ்ந்த ஒரு காஃபிரை பத்தி அல்லாஹ் சொல்வதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஃப்ஸீர்ல விரிவுரையில சொல்றாங்க. அதாவது பனி ஜுமஹ் அப்படின்னு ஒரு குடும்பத்துல ஒரு மனிதன் இருந்தான். அவன் ரசூல்லாவு மேல ரொம்ப பெரிய எதிரியா இருந்தான். ரசூல்லாவிடத்துல சண்டை செய்து கொண்டு ரசூலுல்லாவை அழிக்கணுங்கிறதுக்காக வேண்டி காசு பணத்தை செலவு செய்து கொண்டே இருந்தான். அல்லாஹ் கேக்குறான், என்ன நினைச்சுக்கிட்ட நீ? உன்னை யாரும் அடக்க முடியாது நினைச்சுக்கிட்டியா? கண்டிப்பா உனக்கும் ஒரு முடிவு காலம் இருக்கிறது. அபூ ஜஹலுடைய முடிவு என்னாச்சு? அபு லஹபுடைய முடிவு என்னாச்சு? அபு சுஃபியான் தப்பிச்சுக்கிட்டார். அபு சுஃபியானே தப்பிச்சுக்கிட்டார். அல்லாஹ் அவரை மன்னிச்சுட்டான். ஏதோ நல்லது இருந்துச்சு அவர்கிட்ட. காலித் இப்னு வலீத் அல்லாஹ் மன்னிச்சுட்டான். அமர் இப்னு ஆஸ் அல்லாஹ் மன்னிச்சுட்டான். புரியுதா? முகீரா இப்னு ஷுஅபா. இதான் நம்ம கவனிக்க வேண்டியது. என்ன, காசு இருக்கு பணம் இருக்குன்னு சொல்லிட்டு திமிரு காட்டலாமா? எவ்வளவு காசு வருதோ பாருங்க. இந்த வந்து நம்ம ஊர்ல எல்லாம் வயல் பார்த்துருக்கிறீங்களே, வயல், வயல்ல அரிசி தானியங்கள் விளையுதா இல்லையா? அது வந்து விளையறதுக்கு முன்னாடி வரும்போது எப்படி நிற்கும்? நேர நெட்டுக்கு அப்படி நிற்கும். அதுல தானியங்கள் வந்து நல்ல கதிர்கள் வந்து பழுக்க பழுக்க அது என்ன ஆகும்? அப்படியே சாஞ்சி நல்ல பழுக்க பழுக்க வெயிட் ஆனோட கடைசியில் என்ன ஆயிடும்? அந்த மாதிரி ஆயிருந்துங்க. காசு கூட 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 அப்படியே பணிவு ஆயிரும். இப்படி ஆயிருந்தா ஏழைகளுக்கு பணியணும், உறவுகளுக்கு பணியணும், நண்பர்களுக்கு பணியணும். இன்னைக்கு ரொம்ப பேர் காசு வந்து நண்பனை மறந்துடுவான். இருக்கிறதா இல்லையா? ஒரு நண்பன் அப்படித்தான், ஒரு நண்பனை பார்க்க போனான், ஒரு ஊருக்கு போனா அந்த நண்பனை பார்க்க போனான். பார்க்க போன இடத்துல அந்த நண்பன் ரொம்ப பெரிய பணக்காரனா இருக்கான்னு தெரிய வந்துச்சு. இருந்தாலும் நண்பன் ஆயிருச்சே, அவன் காசு பணமா இருந்தா என்ன இருக்கு, நண்பனுங்கிற அடிப்படையில் பார்க்க போமே. வந்து கதவை தட்டுறான், யாருன்னு கேட்கறாங்க, இந்த மாதிரி பேர் சொன்னாங்க, சரி வர சொன்னான். வந்து வச்சு பார்க்கறான், பார்த்தோன்னே, நான் இந்த மாதிரி உன்னுடைய நண்பருப்பா, என் பேர் இதுப்பா, அப்படியா, தெரியாத மாதிரி நடந்துக்கான். இப்படி இப்ப தெரியாத மாதிரி நடக்காட்டியும் கூட பட்டுக்கப்படாம பேசுவாங்க. அவர் கேப்பாரு, நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கேன் அப்படிம்பாரு. அப்புறம் என்ன செய்தி, வியாபாரம் நல்லா இருக்கா, நல்லா இருக்கும் பாரு. இவர் எதுவும் கேட்ட மாட்டாரு, நீ நல்லா இருக்கியா, சௌக்கியமா இருக்கிறியா, குடும்பம் எப்படி இருக்கு அப்படின்னு இவர் கேட்ட மாட்டாரு. கேட்டா மாட்டிப்போம், ஏன் கேட்டா ஏதாவது பீட்டா போட்டுருவானோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் இவர் கேட்கவே மாட்டாரு. இவர் பிஸியா இருக்க மாதிரி பேப்பர் எடுத்து படிப்பாரு, பிஸியா இருக்க மாதிரி பிள்ளைகிட்ட பேசுவாரு, திடீர்னு வந்த மாதிரி போன் எடுத்து பேசுவாரு, அப்படியே ரொம்ப பிஸியா அப்படியே காட்டிக்கிட்டே இருப்பாரு. இவர் பாப்பாரு வந்தவரு, சரி பாவா போயிட்டு வரேன் பாவா, அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு போய் இவர் என்ன செய்யறாரு அந்த நண்பர், அப்படியா உங்க பேர் எதுவா, நீங்க என் ஃப்ரெண்டா, அந்த ஊர்ல நான் இருக்கும்போது நீங்க கூட்டாளியா இருந்தீங்களா, எனக்கு தெரியலையே, ஞாபகம் இல்லையே, அப்படி இப்ப எதுக்கு வந்தீங்க அப்படின்னு அவர் பார்த்தாரு. ஓகே, ஒண்ணும் இல்லப்பா, உனக்கு கண்ணு தெரியாம போச்சுன்னு சொன்னாங்க, அதனால உன்னை நலம் விசாரிச்சுட்டு போலான்னு வந்தேன் அப்படின்ட்டு. புரிஞ்சுட்டா இல்லையா? நான் கேள்விப்பட்டேன் இந்த மாதிரி இந்த பேர் நண்பர் இவருக்கு வந்து கண்ணு குருடா போயிடுச்சுன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன், அதான் வந்து நல்லா விசாரிச்சுட்டு போலான்னு வந்தேன், அல்லாஹ் உனக்கு கண்ணை கொடுக்கட்டும், நல்லபடியா இருந்துக்க, அஸ்ஸலாமு அலைக்கும் போயிட்டேன். புரிஞ்சா? இதான் உண்மையில என்ன அவனுக்கு, அதான் கல்புடைய கண்ணு குருடா போயிருச்சு. என்ன கண்ணு? கல்புடைய கண்ணு குருடா போயிருச்சு, அல்லாஹ் பாதுகா. அப்ப இந்த காசு வந்து மனுஷனை வந்து ரொம்ப திமுருக்கு உண்டாக்கி, அல்லாஹ் பாதுகா. அதனால ரொம்ப பயமா இருக்கணும். எக்கூலு அகலத்து மாலு, அந்த காலத்திலே அப்படி இருந்தாங்க. இந்த காசு இருக்குது, எந்த காலத்துல இருந்தாலும் சரி, பணம் இருக்குது. தமிழ்ல சொல்லுவாங்களே, பணம் பத்தும் செய்யும், பணம் பாதாளம் வரைக்கும் செல்லும், பணம் என்றால் பிணமே வாயை புலக்கும். நிறைய பழமொழி வச்சிருப்பாங்க தமிழ்நாட்டில். காசு வந்தோன்னு மாறி போயிட்டாங்க, நல்லா பாதுகாக்க. காசு வந்தோன்னு மாறணும், எப்படி மாறணும், முன்னாடி சொல்லணும் இல்லையா, நல்ல மாற்றங்கள் வரணும், பணிவு வரணும், தனக்கு அடக்கமா செலவு பண்ணிக்கணும், ஏழைகளுக்கு நல்ல காரியங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கணும். ஏன் உமா துக்கத்திமூலி அன்புசிக்கும் மின் ஹைரின் தஜிதூஹு இந்தல்லா. அட முஸ்லிமே, நீ எதை கொடுக்க போறியோ நாளைக்கு மறுமையில வந்து என்கிட்ட வாங்கி போறடா. எதை நீ கொடுக்க போறியோ நாளைக்கு மறுமையில வந்து உன் ரப்புடைய பேங்க்ல வாங்கி போற. நீ எதுக்கு பயப்படுற? பேங்க் கிராப்சி ஆகாது இந்த பேங்க், அல்லாவுடைய பேங்க் என்னைக்கு நஷ்டமாவாது. வமை யுக்ரிதுல்லாஹ கர்த் மன்தல்லதி யுக்ரிதுல்லாஹ கர்தன் ஹசனா, யாராவது இருக்கிறீர்களா அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் கொடுப்பவர். ஓடி வந்துட்டார் அபு தலஹா, யார் ரசூலல்லாஹ், அல்லாஹ் கடன் கேக்குறான், எனக்கு இந்த மாதிரி ஒரு தோட்டம் இருக்கு, 600 பேரிச்ச மரம் இருக்குது, அல்லாஹ்க்கு கொடுத்துட்டேன். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். யோசிச்சு பாருங்க. அப்ப யகூலு அஹ்லக்து மாலல்லுபதா, அல்லாஹு தலா அந்த மாதிரி மக்களை இங்க கண்டிக்கிறான். யாரு, என்னால எதுவும் செய்ய முடியும், என்ன யாரும் கேட்க முடியாதுன்னு அல்லாஹ் மறந்து பேசுறானா இல்லையா? எவ்வளவு திமிரு. எக்கூலு அகலத்து மாநல்லுபதா, நான் எவ்வளவு பணம் வச்சிருக்கேன், என் வீட்டை பார், என்னுடைய காரை பார், என்னுடைய வசதியை பார், பேசாத பெருமை. அயஹ்சபு அல்லம் யரஹு அஹத், அடுத்து அல்லாஹ் கேக்குறான், என்ன உன்னை யாரும் பார்க்கல நினைச்சுக்கிட்டியா, உன்னை யாரும் பார்க்கல நினைச்சுக்கிட்டியா, உன்னை யாரும் கவனிக்கல நினைச்சுக்கிட்டியா, அல்லாவுடைய பார்வையிலிருந்து நீ தப்பி விட்டா என்று எண்ணி விட்டாயா? முடியுமா சொல்லுங்க, எங்கெங்க போய் அல்லாவுடைய பார்வையிலிருந்து தப்பிக்க முடியும்? அல்லாஹ் நாடினால் மனிதனை பிடிப்பதற்கு ஒரு நொடி கூட தேவையில்லைங்க. எத்தனை செல்வந்தர்கள் சொகுசு கப்பலில் செல்லும் போது அல்லாஹ் அவர்களை மூழ்கடித்திருக்கிறான், விமானங்களில் சொகுசு வகுப்புகளிலே அவர்கள் செல்லும் போது அல்லாஹ் அவர்களை எரித்து சாம்பலாக்கி இருக்கிறான் இல்லையா? சொல்லுங்க, பூமியில் எத்தனை பேர்களை அல்லாஹ் அப்படியே இழுத்துக் கொண்டிருக்கிறான். காரூனை எப்படி அல்லாஹ் இழுத்தான், இன்னைக்கு வரைக்கும் போயிட்டு இருக்கான், இன்னைக்கு வரைக்கும் போயிட்டு இருக்கான். இதுதான் சொன்னான், உதீதுஹு அலா இல்மின், என்னுடைய அறிவினால் இந்த செல்வம் எனக்கு கிடைத்ததுன்னா. சதக்காவா தர்மமா மூசா சும்மா சும்மா வந்து தர்மம் கேட்டுட்டு இருக்க போய் அப்படின்ட்டு என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு பெருமை. அவனுடைய கஜானாவுடைய சாவியை தூக்கிட்டு வரணுமா பல பேர், அவ்வளவு பெரிய கஜானா. அல்லாஹு தஆலா அவனையும் அவனுடைய ஃபஹஸஃப்னா பிஹி வபிதாரிஹில, அவனையும் அவனுடைய கஜானாக்கள் தங்க வெள்ளி வைடூரிய மாணிக்க என்ன வச்சிருந்தான் அப்படியே பூமியிலே நாம் சொருகி கொண்டோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். புரியுதா? நாளைக்கு உன்னுடைய செல்வத்துக்கு விசாரணை இருக்கிறது. எப்படி? மின் ஐன இக்தசபஹு வஃபீமா அன்ஃபக்தஹு, எங்கே சம்பாதித்தா எப்படி செலவு செய்தா